ரோமர் கடிதம் நிருபம் முதலாம் அதிகாரம் 16-17 வசனங்கள் தான் மறுபடியும் நம்ம சிந்திக்கிறோம். ரோமர் முதலாம் அதிகாரம் 16-17 வசனங்கள். இந்த பகுதி ஒரு அருமையான ஒரு சுவிசேஷத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுதி. அவர் சொல்றார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாக தேவபலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. கடந்த வாரத்தில் சுவிசேஷம் அதை குறித்து நம்ம தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே வருகிறோம். இன்னைக்கு சுவிசேஷம் எவ்வளவு தவறான ஒரு முறையில போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சுவிசேஷத்தை குறித்து மக்கள் மத்தியில ஒரு தவறான அபிப்பிராயம், தவறான எண்ணம், சுவிசேஷம்லாம் என்னன்னே சொல்ல போனா என்னன்னே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. ரோமர் 5:6-10 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது 5-6 சொல்லுது, நான் பலவீனராய் இருந்தோம். 8 வசனம் சொல்லுது, பாவியா இருந்தோம். 10 வசனம் சொல்லுது, சத்துருவாய் இருந்தோம். இப்படிப்பட்ட நிலையிலே பாவியாக்கி இருந்து தேவனுக்கு சத்துருவாய் இருந்த நம்மை கடவுள் தனது குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை மன்னித்து நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கினார் என்பதான் அது சொல்லுது. நீ சுவிசேஷத்தை நீங்க சரியா புரிஞ்சாதான் இந்த உலகத்துல அந்த சுவிசேஷத்தினுடைய வாழ்வு வாழ முடியும். சுவிசேஷம் சுவிசேஷங்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா இறையிலே கிடையாது, இறையிலே கிடையாது. எல்லா இறையியலும் சுவிசேஷத்துக்குள்ளதான் அடங்கியே இருக்கிறது. சுவிசேஷத்துல அடங்கி இருக்கு, எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் அடங்கி இருக்கிறது. அப்ப கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, பாவத்துல இருந்த என்ன அல்லாட்டி சத்துருவா இருந்த என்ன, நான் தான் மன்னிப்பு கேட்கணும், ஆனா கடவுள் வந்து என்னை மன்னித்து இருக்கிறார், மன்னித்து பிதாவான கடவுளோட என்னை ஒப்புரவாக்கினார். ஆக நீங்களும் நானும் இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், மன்னிக்க முடியாதவனெல்லாம் மன்னித்தார் கிறிஸ்து. யாரை நம்ம யாரை நேசிக்க முடியலையோ அவங்களை தேடி வந்து கிறிஸ்து நேசித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல அது காணப்படல, கிறிஸ்துவினுடைய அன்பு காணப்படல. கிறிஸ்துவினுடைய அன்பு நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவினுடைய அன்பை ரட்சிப்பை சரியான முறையில புரிந்து கொள்ளுங்க. ரட்சிப்பை புரிந்தால் மாத்திரமே நீங்கள் சரியாக வாழ முடியலாட்டி வாழ முடியாது. குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பை நீங்கள் புரியாதது. யார கடவுள் மன்னித்தார், சத்துருவா இருந்த என்னை மன்னித்தார். இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்க உங்களுடைய மனைவி உனக்கு சத்துருவா, கட்டி உன் புருஷன் உனக்கு சத்துருவா, இல்ல உன் கூட பிறந்தவர்கள் உனக்கு சத்துருவா? அப்படிப்பட்டவர்களை நேசிப்பதுதான் கிறிஸ்தவம். அது இல்லாம கிறிஸ்தவத்தை நீங்க பார்க்கவே முடியாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட சுவிசேஷம் சொல்லப்படாததுனால நீங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் அநேக சமாதானமற்ற ஒரு நிலை, எங்கு பார்த்தாலும் நிம்மதியற்ற ஒரு நிலை, எங்கு போனாலுமே எந்த இடத்துலயும் நீங்க சமாதானத்தை பார்க்கவே முடியவே முடியாது. ஏன்னா சுவிசேஷம் பிரசங்கிக்கவும் படல, சுவிசேஷத்தினுடைய ஆழத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆக சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சுவிசேஷம் என்பது பாவிகள் ரட்சிக்கப்பட நீ இதை செய் அதை செய் என்பது அல்ல. சுவிசேஷம்னா ரட்சிப்புக்காக நீ இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்றது சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷம் என்பது நியாயப்பிரமாணமும் கிடையாது, நியாயப்பிரமாணமும் கிடையாது. சுவிசேஷம் சில கட்டளைகளை செய், சில அறிவுரைகளை கைக்கொள் என்பது சுவிசேஷம் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. சுவிசேஷம் அறிவிப்பது நீ உன் ரட்சிப்புக்காக நீ ஒன்றும் செய்ய இயலாது, உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்கு உன்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் சுவிசேஷம். உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நீ ஆழமா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில இருந்தாதான் அது புரியும். நான் என்னுடைய பாவத்தினுடைய மீட்புக்காக எதுவுமே செய்ய முடியாது. இதான் மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள மாபெரும் வேறுபாடு. மற்ற மதங்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இதை செய்யணும், இதை செய்யணும், இதை காணிக்கையா கொடுக்கணும், இவ்வளவு இதை செய்யணும் அப்படின்னு சொல்றது அது இல்ல, அது கிடையாது. சுவிசேஷம் என்பது ஒரு நற்செய்தி. என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் என்ன செய்து முடித்தார் என்பது. தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் என்ன செய்து முடித்தார், தேவன் என்ன நினைத்தாரோ, தேவன் தான் நினைத்ததை கிறிஸ்துவின் மூலமாக செய்து முடித்தார். நல்லா புரிஞ்சுக்க சுவிசேஷத்தை, இல்லாட்டி அது ஒரு காலத்திலேயே நம்மளால விளங்கி கொள்ளவே முடியாது. சுவிசேஷம் மனிதனுடைய மனதில் தோன்றினதும் கிடையாது. நீங்க என்னோட கூட 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துக்கு வாங்க, என்னோட 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்துக்கு வாங்க, 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றது. பக்கம் 228, பக்கம் 228 சொல்றது பாருங்க. எழுதி இருக்கிறபடி தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கண்ணு காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் கிடையாது. சுவிசேஷம் என்பது முழுமையாக மனிதனிடத்துல கொடுக்கப்பட்டது கிடையாது. சுவிசேஷம் தேவன் ஏற்படுத்தினது. பின்னால் அவர் சொல்றப்ப சொல்றாரு, அவர் சொல்றாரு 10 வசனத்துல சொல்றப்ப, நமக்கோ தேவன் நம்மைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அப்ப சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு சொன்னா, அது மனிதனுடைய மனதில் தோன்றினது அல்ல, மனுஷ மனசுல தோன்றினது கிடையாது, அது பிதாவான கடவுள் குமாரனை கொண்டு செயல்படுத்தினது. அடுத்தது, இந்த நற்செய்தியை இந்த உலகம் கேட்க வேண்டும். இந்த நற்செய்தி உலக மக்களுக்கு வந்து விருப்பமற்ற செய்தி. என்ன மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுவிசேஷம் காஸ்பல் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லா மனிதனும் பாவம் செஞ்சு கெட்டு போனதுனால கடவுளுடைய நியாய தீர்ப்பு ஒவ்வொரு மனிதன் மீதும் இருக்கிறது. மனுஷன் பாவம் செஞ்சதுனால கடவுளினுடைய நியாய தீர்ப்பு எல்லா மனிதன் மீதும் இருக்கிறது. வேதம் சொல்லுது, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கடவுள் மனிதன் மீது கோபமாக இருக்கிறார். அப்ப கடவுள் மனுஷன் மேல எல்லா மதங்களும் சொல்லும், கடவுள் அன்பா இருக்கிறாரு, கடவுளுக்கு பரிகாரம் செய். சுவிசேஷங்கிறது மனுஷனை பற்றிய செய்தி கிடையாது. தேவன் தனது குமாரன் மூலமாய் செய்து முடித்த பணியின் மூலமாய் தனது ஜனங்களை ரட்சிக்கிறார், தனது ஜனங்களை ரட்சித்து மகிமைப்படுகிறார் என்பதுதான் சுவிசேஷம். திரும்ப சொல்றேன், சுவிசேஷம் மனிதனை பற்றியதல்ல, தேவனை பற்றியது. தேவன் தனது குமாரன் மூலமாய் செய்து முடித்த பணியின் மூலமாய் தமது ஜனங்களை ரட்சித்து மகிமைப்படுகிறார் என்பதுதான் சுவிசேஷம். அப்ப சுவிசேஷம்னா என்ன, நான் நினைக்கிறது கிடையாது, அது கடவுள் நினைக்கிறது. சுவிசேஷம்னா என்ன, கடவுள் தனது குமாரன் மூலமாய் செய்து முடித்தது, அதுதான் சுவிசேஷம். வேற எதுவும் சுவிசேஷம் கிடையாது. அந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷம் கிறிஸ்துவை பற்றினது. சுவிசேஷம் கிறிஸ்துவை பற்றினது. அவர் பாவிகளுக்காக, பாவிகளினுடைய ரட்சிப்புக்காக என்ன செய்தார் என்பது, பாவிகளினுடைய ரட்சிப்புக்காக கிறிஸ்து என்ன செய்தார் என்பது. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டவர், அவர் தேவனினுடைய நித்திய குமாரன், தனது ஜனங்களின் பாவங்களில் இருந்து, குற்ற உணர்வில் இருந்து, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவ கரையிலிருந்து மீட்கும்படியாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன, பாவத்துல கரைபடிந்து போன மனிதன், பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளான மனிதன், பாவத்தினுடைய குற்ற உணர்வுல இருக்கிற மனிதனை மீட்கும்படியாக கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதுதான் கடவுளாக இருந்தவர் மனிதனாக. இதுதான் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல தெரியும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல அந்த வசனத்தை கடந்த வாரத்தில் நான் வாசிச்சதுதான். மறுபடியும் சுவிசேஷனா என்ன அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. சுவிசேஷனா என்ன, இயேசு கிறிஸ்து தனது ஜனங்களுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுதான் இந்த இடத்துல சொல்றார். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை எப்படி செய்தது. ஆகையால் இதான் முக்கியமான வசனம். ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்து வருகிறீர்கள். சுவிசேஷம்னா மேல சொன்னபடிதான், சுவிசேஷம்னா வேற விஷயமே கிடையாது. சுவிசேஷம்னா கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இதை தவிர்த்து வேற சுவிசேஷம் கிடையாது. இதன் அடிப்படையில சொல்லப்படுகின்ற காரியங்கள் தான் பாவத்திலிருந்து மனிதனை மீட்கக்கூடிய ஒரு காரியம். நல்லா தெரிஞ்சுக்க, இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படாத எல்லா மனுஷனும் பாவத்தினுடைய ஆளுமையில இருக்கிறான். அவனுக்கு என்ன பார்க்க தெரியாது அப்படின்னு சொன்னா, ரொம்ப பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு என்ன பார்க்க தெரியும், கடவுள் யாருன்னே பார்க்க தெரியாது. கடவுளை தன்னை போலயே நினைப்பான், கடவுளை தன்னை போலயே நினைப்பான். அவனுக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொன்னா, படைப்புனா என்ன, படைத்தவர்னா என்னன்னே தெரியாது. படைப்புனா என்ன, படைத்தவர்னா என்னன்னு தெரியாது. நீங்க உலகத்தை நீ உற்று நோக்கி பாத்தீங்கன்னா, நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன், கூர்ந்து கவனிச்சு பாருங்க. படைப்பு எல்லாம் வணங்குவான், படைப்பு எல்லாத்தையும் வணங்குவான். ஆனா அவனுக்கு யார் படைத்தவரனே தெரியாது. படைத்தவரை விட்டுட்டு படைப்பு எல்லாத்தையும் வணங்குவான். மரத்தை வணங்குவான், யானைய வணங்குவான், கல்ல வணங்குவான். இதை என்ன அவனுக்கு பாருங்க, அவனுக்கு வந்து அதை சிந்திக்கவே முடியாது. அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அது கல்லுன்னு, அதனால அது தப்புனே தெரியும். ஆனா தெரிஞ்சுதான் செய்வோம், தெரியாமல் ஒண்ணு செய்யறது கிடையாது. அது படைப்பு, கடவுளால் படைக்கப்பட்டது. வீடு இருக்கு, வீடு தானா வந்திருக்குமா, வீடு தானா வராது. வீடை உண்டாக்குன ஒருத்தர் இருக்கிறார், அவன கொத்தனார். யாரு பெரியாரு, வீடா கொத்தனாரா? இவன் எல்லாரும் வீடுதான் பெருசுங்களான், எதை பெருசா சொல்ல மாட்டேங்கிறான், கொத்தனார சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப இந்த உலகம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறார். அவரை அவனால சிந்திக்கவே முடியாது. அவர் தான் உன்னையும் என்னையும் படைத்தவர். நான் இருக்கேன்னா எனக்கு அம்மா அப்பா இருக்கணும், நானா வந்திருக்கேன் இன்னைக்காவது. இந்த அறிவு கூடையா இல்ல உங்களுக்கு, நான் தானா வந்தேனா, நான் வல்லையே, நான் தானா வல்லையே. என்னை படைத்த ஒரு கடவுள், என்னை படைத்த ஒரு தகப்பன் தாய் இருக்கிறாங்கல்ல, அது போலதானே இந்த உலகம் இருக்குன்னா, அந்த உலகத்தை படைத்த கடவுள் இருக்கிறார். படைத்த கடவுள் விட்டுட்டான். அப்ப இந்த கடவுளை நீங்க அறியணும் அப்படின்னு சொன்னா, இந்த மனிதன் எல்லாராலையும் யாராலையும் அறிந்து கொள்ளவே முடியாது. கடவுள் என்ன செஞ்சாருனா, கடவுளே இந்த மனிதனாக இந்த உலகத்துல வந்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் 1 Cor 15 சொல்றாரு, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். இதையே தான் நாங்க பிரசங்கித்து வரோம், இப்படியேதான் நீங்க கேட்டு வரீங்க, வேறு விதமா கேட்கல அப்படி சொல்லிட்டு அவர் அடுத்தது சொல்றாரு. அந்த ரோமர்ல சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான் அப்படிங்கிற பொழுது இந்த சுவிசேஷம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய பலனினால் அவனால் அறிஞ்சிக்க முடியாது. அதான் பிரச்சனை என்னன்னா, அவன் தான் நினைக்கிறதான் சரின்னு சொல்வான ஒழிய, இந்த மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் நம்புறத தான் நம்ப தெரியும் அவனுக்கு, அவன் சுயமாவே சிந்திக்க முடியாது, சுயமா சிந்திக்கவே முடியாது அவனால. எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதை தான் அவனுக்கு செய்ய முடியும். அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், கவனிச்சிருக்கீங்களா, நிலாப காட்டி பாட்டி இருக்குன்னு தான் சொல்லுவான். யார் சொன்னது நிலாப காட்டி பாட்டி இருக்குன்னு? அம்மா பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து. நிலால பாட்டி இருக்குதா? இல்ல, அது பொய். முத முத பிள்ளைக்கு பொய் கத்து கொடுத்தது அம்மா. அதே பொய்யதான் திரும்ப நானும் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அது தப்புங்க, அப்படி சொல்லக்கூடாது, மாத்தி சொல்லுங்க. இல்லைங்க, அது எல்லாரும் சொல்லி வந்தது, நாங்க அப்படி சொல்லி வரோம். இருட்டை காட்டி பூச்சாட்டி இருக்கிறான், இருட்டை காட்டி பயமுறுத்துவான். இதெல்லாம் தொன்று தொட்டு செய்யக்கூடியது, அதனால மாத்தவே முடியாது. அவனால எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதான் கேட்க முடியும். மொழிய தான் தனியா வெளியே வந்து இது தப்பு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வெளியே வரமாட்டான். அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் சேர்ந்து எல்லாரோட தப்புன்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சே தப்பா செய்வான், அதான் பிரச்சனை. இந்த நேரத்துல இதை புரிந்து கொள்வதற்கு தான் அவன் சொல்றாரு, சுவிசேஷம் எப்படி இருக்குதான், தேவ பலனாய் இருக்கிறது, தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது அப்படிங்கிறாரு. கடவுளுடைய வல்லமைய, கடவுள் எப்படி வல்லமை உள்ளவர் என்பதை படைப்பிலையும், கடவுளுடைய வார்த்தையினால இந்த உலகங்கள்லாம் உண்டாக்கப்பட்டுச்சு, படைப்பிலும் கடவுளுடைய வல்லமை அவருடைய உயிர் செல்வதையும் நம்ம பார்க்கலாம். ரட்சிப்பு உண்டாக அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, சுவிசேஷம் பாவிகளினுடைய ரட்சிப்பை நிறைவேற்ற சுவிசேஷம் மட்டுமே போதுமானது. சுவிசேஷம் இல்லாம வேற வகையில ஒரு மனிதனும் ஒரு காலத்திலும் ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா கடவுள் ஏற்படுத்தின ஒரே ஒரு வழி, நீ சுவிசேஷத்தை கேட்கணும், நற்செய்தி கேட்கணும். நற்செய்தியின் மூலமாக பலவீனமான பாவியினுடைய இருதயத்துல கடவுள் கிரியை செய்து அவனுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். இது இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது இது பரிசுத்த ஆவியானவருடைய பணியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அவனுடைய இருதயத்திலே செயல்பட வேண்டும். இதைதான் யோவான் நற்செய்தி நூல் 16 அதிகாரத்துல 8 வசனத்துல சொல்லுது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். மனிதனுடைய இருதயத்துல அவனிடத்துல நீதி இல்லைன்னு சொல்லுவார், அவனிடத்துல பாவத்தை உணர்த்துவார், மனிதன் பாவத்துக்கு ஏதுவாக இருக்கிறான்ங்கிறத சொல்வார். பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்துக்குள்ள வந்து அவனுடைய பாவத்தை உணர்த்தி, அவனுடைய பாவத்தை உணர்த்தி, நீ கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேரா இருக்கிற, உன்கிட்ட பாவம் இருக்கு, நீ நீதி செய்யல, ஆகவே நீ நியாயத்திற்புக்கு ஏதுவாக இருக்கிறாய் என்பதை வேதம் சொல்லுகின்றது. சொல்லி அதிலிருந்து அவனுக்கு மீட்பை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கிறோம் 1 Corinthians 12:3 வசனத்துல பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை அன்றி வேறு ஒருவனும் கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவனும் கிறிஸ்துவை தேவன் என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்துவ கடவுள் நீ சொல்லணும்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியான கடவுள் வந்து உனக்குள்ள செயல்பட்டு அப்பதான் உனக்கு கடவுள் யாருன்னே தெரியும், இல்லாட்டி தெரியும். அதுதான் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை எப்படி இருக்குன்னா, வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் செயல்படும் பொழுது அவனுக்கு பாவத்தில் இருந்து விடுதலை, எப்படின்னா தேவ பலன் அவனுக்குள்ளாக செயல்படுகின்றது. இப்ப சுவிசேஷம்ங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க, சுவிசேஷம் என்பது பலவீனமானதோ மதிப்பில்லாததோ வருந்தி கொடுப்பதோ கிடையாது. திரும்ப சொல்லுங்க, சுவிசேஷம் என்பது பலவீனமானதோ மதிப்பில்லாததோ வருந்தி கொடுப்பதோ அல்ல. தேவன் பாவியான மனிதனிடம் தான் கொடுக்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொள் என்று கெஞ்சுவதும் அல்ல. ஐயோ நான் தரேன், தயவு செஞ்சு வாங்கிக்க, அதெல்லாம் கிடையாது. அவனுடைய வல்லமை ஒருபொழுதும் எந்த பாவியான மனிதனாலும் நிராகரிக்கப்படவே முடியாது. அப்படியாக தேவன் தனது சுவிசேஷத்தினுடைய வல்லமையை வைத்திருக்கிறார். அது பிரசங்கத்தின் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, அது அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாக, பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஒரு பாவியான மனுஷனுடைய இருதயத்தில் செயல்படும் பொழுது அந்த மனிதன் அந்த நிராகரிக்கவே முடியாது, கடவுள் இல்லை சொல்லவே முடியாது. அந்த வசனத்தை அப்படி சொல்லிட்டு 17 வசனத்தில் அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல ரொம்ப சுவிசேஷத்துல அடங்கியுள்ள மற்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நீதி. இதனால புரிஞ்சுக்கிட்டாதான் சுவிசேஷம் என்னன்னு புரியும். கிறிஸ்தவ செய்தியினுடைய விசுவாசத்திற்கு அடிப்படைங்கிறது தேவனுடைய நீதி. நீதி அப்படின்னு சொன்னா தேவனுடைய குணாதிசயம், கடவுளுடைய குணாதிசயம் ஒருபொழுதும் மாறாது. கடவுள் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி கடவுள் விரும்புறார். நல்லா புரிஞ்சுங்க, கடவுள் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நீங்களும் நானும் இருக்கணும்னு கடவுள் விரும்புறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, வேதம் ரொம்ப தெளிவா சொல்றது, கடவுள் மனுஷனை படைக்கிறப்ப தேவ சாயல்ல படைத்தார். தேவ சாயல்ல படைக்கிறப்ப, நல்ல கவனிங்க, தேவ சாயல்ல படைக்கிறப்ப அந்த படைக்கப்பட்ட நிலையில அவன் கடவுளோடு உறவு கொள்ள முடியும், கடவுள்கிட்ட போய் பேச முடியும். பாவம் செஞ்சான், தேவ மகிமையை இழந்து போனா, கடவுளை விட்டு தூரம் போனா, ஏன்னா அவன் கடவுளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே இல்லை. அவன் தேவன் நீதியை இழந்து விட்டான். கடவுள் படைத்த அந்த நீதியை இழந்து விட்டான். அதான் சொல்லும் பொழுது கடவுள் மனுஷனை எப்படி படைச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவ சாயல்ல படைச்சார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கடவுள் எப்படி மனுஷனை படைச்சார்னா தேவ சாயல்ல படைச்சார். தேவ சாயல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:24 சொல்லும் பொழுது மெய்யான நீதி அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப என்னத்தை இழந்துட்டான் அப்படின்னு சொன்னா, தேவ நீதியை இழந்துட்டான் மனுஷன் என்னத்தை இழந்துட்டான் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய நீதியை இழந்து விட்டான். அப்ப கடவுளுடைய நீதி இல்லாம அவன் என்ன செய்ய முடியாதுன்னா, கடவுளோடு உறவு கொள்ள முடியாது. கடவுளோடு உறவு கொள்ள முடியாது. இப்ப கடவுளோட உறவு கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாட்டுல அவனுக்கு என்ன வேணும்? கடவுள் ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கடவுள் படைத்த நிலையில இருந்தாதான் கடவுள் அவனை ஏற்றுக்கொள்வார், இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டார். எப்படி ஆதாம் படைக்கப்பட்டானோ அந்த நிலையில இருந்தாதான் அவன் கடவுள் அவனை ஏற்றுக்கொள்வார், இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்ப இந்த இடத்துல மனுஷன் பாவம் செஞ்சதுனால தேவ நீதியை இழந்து போயிட்டான். அப்ப கடவுளோட உறவு கொள்ள முடியாது. தேவ நீதி இல்லாதவனா இருக்கிறான். ஆக தேவ நீதி இல்லாததுனால அவன் கடவுளோட உறவு கொள்ள முடியாது. ஆகவே கடவுளினுடைய கோபாக்கினைக்கு நேராக இருக்கிறான். இப்ப வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தினால் உண்டாகிவர்கள், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த நீதியை வெளிப்படுத்தி இருக்கிறார் சுவிசேஷத்தின் மூலமாக. இப்ப தேவ நீதினா மறுபுறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவ நீதி அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் நீதி உள்ளவர். கடவுள் வந்து பாவத்தை பார்க்க மாட்டாதவர். நல்ல கவனிச்சிங்க, கடவுள் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் கடவுள். கடவுளுக்கு வந்து எப்பொழுதும் பாவம் பிடிக்காது. அப்ப மனுஷன் பாவம் செய்யக்கூடாது. மனுஷனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியணும். மனுஷனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் தேவன் என்ன செஞ்சார்னா, 10 கட்டளை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த 10 கட்டளை ஏற்படுத்தி, நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், இதான் என்னுடைய நீதி, இப்படிதான் உன்னுடைய நிலையில நான் உன்னை படைத்து வைத்திருந்தேன். இந்த தேவன் நீதியை நீ இழந்துட்ட. இப்ப தேவன் நீதியை நீ இழந்துட்டதுனால இந்த நீதி இல்லாம நீ கடவுளிடத்துல வர முடியாது. ஏன்னா நான் நீதி உள்ளவன், நான் உன்னை அப்படிதான் நான் படைச்சேன், நீ அந்த நீதியை நீ இழந்துட்ட. இப்ப கடவுள் என்ன செய்யறாரு, தன்னுடைய நீதியை முழு உலகிற்கும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். எல்லா மனுஷனுடைய இருதயத்திலையும் மனசாட்சியிலையும் குற்ற உணர்வு இருக்கும், குற்ற உணர்வு இருக்கும். உன் பொய் சொல்லிட்டானா, பொய் சொல்லிட்டே நம்ம மனசுக்கு தெரியும், யாரும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சுட்டான, தப்பு செஞ்ச இந்த குழந்தை மண்ணு தின்னு நம்ம வாயில சொண்டுவோம், வாயில சொண்டுவோம், அடுத்த வாட்டி வாய் மண்ணு தின்ற பாத்தீங்கன்னா வாயை பொத்திக்கும். நம்ம சொல்லி கொடுத்தது கிடையாது. எந்த தாயின் தகப்பனும் தான் பிள்ளைக்கு பொய் சொல்ல கத்துக் கொடுத்ததோ, திருட கத்துக் கொடுத்ததோ, உபச்சாரம் பண்ண கொடுத்ததோ கிடையவே கிடையாது. இதுதான் தேவன் நீதி. இந்த நியாயப்பிரமாணத்துல கடவுளுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மனுஷன் நியாயப்பிரமாணத்தை பார்க்கிறப்பெல்லாம் ஒரே ஒரு நிகழ்ச்சி அவனுக்கு நினைவுக்கு வரும். என்ன நினைவுக்கு வரும் அப்படின்னா, நான் குற்றம் உள்ளவன், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இதான் நீங்க சுவிசேஷம் முழுசுலயும் நீங்க பாக்கலாம். இவருங்க பழைய ஏற்பாடு முழுவதுலயும் நீங்க பாக்கலாம். பழைய ஏற்பாட்டுல முழுசு நீங்க பாக்குறப்ப நல்ல லிசன் பண்ணுங்க. பழைய ஏற்பாடு முழுசும் பாக்குறப்ப இவங்க படைத்த கடவுளை விட்டுட்டு மற்ற கடவுளை வணங்கினாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, படைத்த கடவுளை விட்டுட்டு மற்ற கடவுளை வணங்கினதுனால தேவன் தண்டித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. அவன் எப்பெல்லாம் கடவுளை விட்டுட்டு மற்ற கடவுளை வணங்குறானோ அப்பெல்லாம் தண்டிச்சுக்கிட்டே வந்தார். நீங்க பைபிள் முழுசும் நீங்க பாக்கலாம். கடைசியில பாத்தீங்கன்னா, அந்த 10 கோத்திரம் விக்கிரக ஆராதனைக்கு போனதுனால அந்த கோத்திரமே இல்லாமக்கிட்டார். அடுத்தது இந்த 2 கோத்திரம் யூதா கோத்திரம், நல்லா கவனிச்சுங்க. இந்த யூதா கோத்திரமும் நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கேட்காம அவங்களும் விக்கிரக ஆராதனை பண்ணதுனால அவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனார்கள். காரணம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைனா என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, நியாயப்பிரமாணம் சொல்லுது, என்னையன்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொருபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நல்ல மனசுல புரிஞ்சுக்க, இதுதான் அவர் சொல்றாரு. மேல வானம், கீழே பூமி, பூமிக்கு கீழே இருக்க தண்ணி, இதுல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீ கடவுளை கும்பிடக்கூடாது. இவங்க என்ன செஞ்சாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கடவுள் சொன்ன வழிபாட்டை விட்டுட்டு விக்கிரக ஆராதனை பண்ணினதுனால இவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க கடவுளுடைய கோபாக்கினைக்கு உள்ளாகி எங்க போயிட்டாங்கன்னா, சிறை பாபிலோன் சிறையிருப்புக்கு போறாங்க. யோயாக்கிம் நாட்கள்ல போறாங்க, யோயாக்கிமுடைய நாட்கள்ல அவங்க சிறையிருப்புக்கு போறாங்க. யோயாக்கிம் நாட்கள்லதான் ஆபகுக்கு வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றாரு. யோயாக்கிம் நாட்கள்ல ஆபகுக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க நல்லா திருப்பி அந்த வசனத்துக்கு 17 வசனத்துக்கு வாங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இது ஆபகுக்கு 2:4 வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப ஆபகுக்கு தீர்க்க தரிசி அங்க யூதா ஜனங்கள் வந்து படுற பாட பாக்குறான். ஜனங்கள் மிக கொடூரமாக நடத்தப்படுகின்றார்கள், ஜனங்கள் சிறையிருப்புக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுங்க, நியாய பிரமாணத்தை மீறினது, கடவுள் அற்றதை வணங்கியது. அதனுடைய விளைவு, நியாயப்பிரமாணத்தை வணங்கி நியாயப்பிரமாணத்தை மீறினதனுடைய விளைவு, சிறையிருப்புக்கு சென்றார்கள். இப்ப இவங்க உட்கார்ந்துகிட்டு அலமோதலாம் பரிதபிக்கிறான், என்ன ஆண்டவரே நீ பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், ஆண்டவரே நீர் இப்படி செய்கிறீரே, நல்லவன் இல்லாம எப்படி இருக்கு, இவ கஷ்டமா இருக்குதேன்னு சொல்லி அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான், மோசமான மனுஷன்லாம் இன்னைக்கு ஆட்சி செய்யறானே, மோசமானவெல்லாம் நல்லா இருக்கானே, நாங்கள்லாம் கஷ்டப்படுறோமே, எங்களுடைய வாழ்க்கை வேதனையா இருக்குதே, எப்படி நீதிமான் கஷ்டப்படுறது, இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அக்கிரமம் செய்யறோம், அக்கிரமம் பெருகிக்கிட்டே இருக்கு, நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோமே அப்படிங்கிறப்பதான் அவர் சொல்றார். இப்ப ஆபகுக்கு 2 வாங்க, ஆபகுக்கு 2 வாங்க. அத பாக்கிறதுக்கு முன்னால 1:2 ரெண்டாம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். 1:2 வாசிக்கிற பாருங்க, 1:2 வாசிக்கிற பாருங்க. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவனையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையையும் கொடுமையையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வாழ்க்கையும் வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைத்துக் கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. சொல்றான், ஐயோ ரொம்ப கொடூரமா இருக்கு, தாங்க முடியலையே, இப்ப எப்படி இது சரி செய்யறதுன்னு சொல்லி கேட்கிறான். இப்ப பின்னால சொல்றான், 12 1:12 சொல்றான் பாருங்க, 1:12 கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தர் அல்லவா, நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். நீர் மௌனமாயிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். இப்படி கேட்கிறப்பதான் பதில் சொல்றாரு ஆண்டவர். அக்கிரமம் பெருகி இருக்கிறப்ப பதில் சொல்றாரு, அங்க பதில் சொல்றாரு. 2 வாங்க, 2 சொல்லும் பொழுது அவன் அப்ப அந்த இடத்துல அந்த ஆபகு தீர்க்க தரிசி அங்க நின்றவன் கேட்கறான், முக்கியமான ஒரு பகுதி நல்லா கவனிச்சு பாருங்க, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றான். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வாரோ என்று அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யோயாக்கீமுடைய நாட்கள்ல யூதா ஜனங்கள் சிறைப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இவன் கேட்கிறான், என்ன ஆண்டவரே இவ்வளவு அக்கிரமம் பெருகி இருக்கு, இந்த பாபிலோனியர்கள் வந்து எங்களை சிறைப்படுத்தி எங்களை அடக்கி ஒடுக்குகிறார்களே, என்ன செய்வது அப்படின்னு சொல்றப்ப அங்க ஒரு தரிசனத்தை காட்டுறார் ஆண்டவர் என்ன வசனத்துல. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுது. என்ன தரிசனம் அங்க சொல்லப்படல, அந்த தரிசனத்தை எழுது, எல்லாரும் பார்க்கும்படியாவை, அது தீர்க்கமானது, அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது நிறைவேறியே தீரும், நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொன்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன மக்கள் நிச்சயமாக விடுதலையாகி வருவார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன மக்கள், விக்கிரக ஆராதனை நிமித்தமாக சிறைப்பட்டு போன மக்கள், இந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக மீட்கப்படுவார்கள். இந்த தீர்க்க தரிசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாத அனைவரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். யார் யாரெல்லாம் இந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மீட்கப்படுவார்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 1 Corinthians 17 சொல்லும் பொழுது, தேவ நீதியை குறித்து சொல்லும் பொழுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும் பட்சத்துல, இவர்கள் செய்த அக்கிரமம், பழைய ஏற்பாட்டில் விக்கிரக ஆராதனை செய்து அடிமைப்பட்டு போன மக்களுக்கு ஒரு வாக்கு தத்தம், அங்க அவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு முழுசுமாக ஒரு பலியை செலுத்தி கொண்டே வந்தார்கள். மறந்துடாதீங்க, என்ன பலியை செலுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, நேசியாவாகிய கிறிஸ்து வருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் பலியை செலுத்தி கொண்டே வந்தார்கள். அது அவங்களால என்ன செய்ய முடியல, அதை நம்பாதவர்கள் என்ன செஞ்சு போனாங்க அப்படின்னு சொன்னா, சிறைப்பட்டு போனார்கள். அவர்கள் தொடர்ந்து விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போனார்கள். அதுபோல இங்கு கடவுளை விட்டு தூரம் போன ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு வழி, தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய நீதியின் மூலமாக கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, பாவியாய் இருந்த எனக்கு ஒரு மீட்பை கிறிஸ்துவினுடைய நீதி நிமித்தமாக எனக்கு கொடுக்கிறார். அதை நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையில எழுதப்பட்ட மேசியா மறுபடியும் வந்து பாவிகளுக்காக இந்த உலகத்திலே வந்து மீட்பார் என்கின்ற அந்த சுவிசேஷத்தை நான் மறுபடியும் பின்னோக்கி பார்த்து, சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, பாவத்திலே விழுந்து போன எனக்கு அந்த மீட்பு, தேவனுடைய நீதி எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த இடத்துல சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து, அவர் பாவிகளினுடைய ஒரே இரட்சகர், அவர் என்னுடைய பாவத்தை ஏற்று அவருடைய நீதியை எனக்கு கொடுத்து நீதியின் ஆடையை தரிப்பித்து என்னை நீதிமான் என்று சொல்லுகின்றார். அந்த கிருபைய இந்த இடத்துல அவர் சொல்றார். தேவனுடைய நீதி என்பது கிறிஸ்துவின் மூலமாய் மனுஷனிடத்துல இல்லாத ஒரு நீதியை கடவுள் மனிதனாக இந்த உலகத்துல வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து மனிதனுடைய பாவத்தை அவர் ஏற்று கிறிஸ்துவினுடைய நீதியை தனது ஜனங்களுக்கு கொடுத்து அவனை நீதிமான் ஆக்குகிறார். இப்படிதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீதியற்ற என்னிடத்துல பாவம் நிறைந்த என்னிடத்துல, பாவ கரை நிறைந்த என்னிடத்துல, தேவ கோபாக்கினிக்கு நேராக இருந்த என்னிடத்துல, நரகத்துக்குரியவனாய் இருந்த என்னிடத்துல, கடவுள் தனது குமாரன் மூலமாய், தனது குமாரனை விசுவாசிப்பதன் மூலமாய் என்ன கொடுக்கப்படுகிறதுனா, தேவ நீதி எனக்கு கொடுக்கப்பட்டு நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன், நான் பாவத்தில் இருந்து கழுவப்படுகிறேன். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நீங்க இயேசு கிறிஸ்துவ நீங்க அறியாம இருந்தீங்கன்னா, ஆண்டவரையே நான் பாவியா இருக்கேன், ஆண்டவரையே நான் படைத்தவரை வணங்கல, படைத்தவரை விட்டுட்டு ஆண்டவரையே நான் படைப்பெல்லாம் வணங்கினேன், ஆண்டவரே உண்மை அறியாமல் போனேன், எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி கடவுள் கொடுத்த கட்டளையை மீறி அடிமைப்பட்டு போனாங்க அசீரியர்கள் கையிலும் பாபிலோனியர்கள் கையிலும். ஆனா அந்த தீர்க்கமாக வரைந்த தரிசனம் என்னவென்றால், அவருடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை உறுதியானது, வாக்கு தத்தம் செய்யப்பட்டது, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும், மேசியாவாகிய கிறிஸ்து வருவார் என்கின்ற அந்த விசுவாசத்தை கொண்டு அனைவரும் மீட்கப்பட்டார்கள். இங்கு இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்களும் நானும் பாவத்தில் விழுந்து போன நம்முடைய பாவத்தினுடைய ரட்சிப்புக்காக கடவுள் மனிதனாக வந்து இயேசு கிறிஸ்துவாக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3rd day உயிர் தெழுந்தார். அவர் மூலமாக உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் நீதிமானாக்கப்பட்டு கடவுளுடைய பார்வையிலே ஒப்புரவாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவரோடு கூட என்றென்றுமாய் வாழும்படியான ஒரு வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல மனசு வச்சு இருக்கிற எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மரணம் முடிவு கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சா, செத்து போயிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். செத்துட்டா வாழ்க்க முடியல, அங்க உள்ள இருக்கிற ஆத்மா வெளியே வந்துருச்சு அவ்வளவுதான். இந்த சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது. உன்கிட்ட இருக்கு அழியாத ஆத்மா, இருக்கிற எல்லாத்தையும் இருக்கு, நல்லா மனசுல வச்சு. உன்னை படைச்ச கடவுளால மாத்திரம்தான் உன் ஆத்மால இருக்க பாவத்தை நீக்க முடியும். உன்னைய படைக்காத ஒரு கடவுளை நீ வணங்கி, உன்னைய படைக்காத ஒரு கடவுள்னு சொல்லி நீ வணங்கி போற பத்தியா, அது உனக்கு எப்பொழுதுமே ஆபத்து. மரணம் முடிவு கிடையாது. உனக்கு நீ கேட்டு பாரு, நீ மனுஷனா யாரு? உன் சரீரமும் ஆத்மாவும் கொண்டவன் மனுஷன், நல்லா புரிஞ்சுக்கும். சரீரமும் ஆத்மாவும் கொண்டவன் மனுஷன். உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா அழியாதது. அந்த ஆத்மால பாவம் இருக்கு. அந்த ஆத்மா அழியவே அழியாத ஆத்மா கடவுளிடத்துல போகணும்னா, நீ கடவுள் உன்னை படைத்த கடவுளிடத்துல, ஆண்டவரே நான் பாவியா இருக்கேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அவரிடத்துல நீ தாழ்த்தி மற்ற எல்லா படைப்பையும் விட்டுட்டு படைத்த கடவுளிடத்துல நீ வரும்பொழுது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு உனக்கு விடுதலை கிடைக்கும். உன்னை படைத்த கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்துல கடவுள் மனிதனாக வந்து உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறி தடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். படைப்பெல்லாம் கடவுள் கிடையாது, உங்களை என்னையும் படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக எனக்காக அவரை விட்டு நம்ம தூரம் போய் அவருக்கு பிரியம் இல்லாததெல்லாம் செஞ்சதுனால அவர் மேல கோபமா இருக்கிறார். கோபமா இருக்கிறது மாத்திரம் கிடையாது, நம்மை நரகத்துல போட்டுருவார். நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா நீ மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து இல்லாம உனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து இல்லாம பரலோக வாழ்வு கிடையாது. உன்னுடைய அழியாத ஆத்மா பாதுகாக்கப்படணும்னா நீ மனம் திரும்பி இயேசுவே ஆண்டவர், இயேசுதான் என் பாவத்தை மன்னிக்க கூடியவர்னு சொல்லும் பொழுது உனக்கு பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக.